சத்சங்கத்தை தொடங்க உள்ளேன். என்னுடைய குருமார்களுடன் ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் இந்த சத்சங்கத்தை தொடங்குவோம். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லும் மட்டுக்குடியில் வான்மீகரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இன்றைய சத்சங்கம் மிகவும் முக்கியமான ஒரு சத்சங்கம். அதற்குரிய காரணம், இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு கிரியா யோகா மண்டல சாதனை. இதை எங்களுடைய சங்கங்கள் தொடங்கிய நாட்களிலிருந்து ஒவ்வொரு வருடமும் சாதகர்கள் செய்து வருகின்றார்கள். முக்கியமாக கடந்த 2 வருடங்களாக பெரும்பாலான சாதகர்கள் செய்கின்றார்கள் உலகளாவிய முறையில். அதற்குரிய காரணம், எல்லோரும் அந்த இன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். இந்த மண்டல சாதனை கிரியா யோகத்தில் பாபாஜியின் அருளால் யோகியாரால் வகுத்து கொடுக்கப்பட்டதை நான் நினைக்கின்றேன். வகுத்து கொடுக்கப்பட்டது யோகியாரால் என்பது திண்ணம். அதற்குரிய காரணம், என்னுடைய அறிவு கட்டிய வரையில் இந்த சாதனையை என்னுடைய குரு சொல்லுவார், வாழ்க்கையில் ஒரு முறையாவது 1 வருடத்திற்கு தொடர்ந்து செய்ய வேண்டுமென்று. அதாவது பூமி சூரியனை சுற்றி வரும் கணக்கு 365 நாட்கள், 1 வருடம். அந்த 1 வருடத்திற்கு கிரியா சாதனையை நீங்கள் இடைவிடாது தொடர்ந்து செய்தால் அதில் உங்களுக்கு ஒரு சித்தி கிடைக்கும் என்று மிகவும் வலிமையாக கூறுவர். அடைந்திருக்கின்றோம் பலர். அதை செய்வது கடினம். ஏனென்றால் இடைவிடாது, அதாவது ஒன்றையும் தவறவிடாது அதை செய்து கொண்டு போக வேண்டும். பல உலகியல் காரணங்களால் அதை தவற விடுவார்கள் பலர். அதை தவற விடாமல் செய்தால் அதில் கிடைக்கும் இன்பம் பேரின்பம். அதை செய்யாதவர்கள், செய்து முடிக்காதவர்கள், நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாம். அந்த சாதனையை செய்ய முடியாதவர்களுக்காகவோ என்னவோ தெரியாது, இந்த 48 நாட்களாகிய மண்டல சாதனையை யோகியார் வகுத்து கொடுத்தார். அதாவது சாதகர்களே, உங்களால் 1 வருட காலத்திற்கு தொடர்ந்து சாதனை செய்ய முடியாவிட்டாலும் 1 மண்டலத்துக்கு செய்யுங்கள் சாதகர்களே என்று வகுத்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களில் பலர் இந்த மண்டல சாதனையை செய்வது மிகவும் உகந்தது. ஏனென்றால் இந்த மண்டல சாதனை வகுத்து கொடுக்கப்பட்ட காலம் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து தமிழுக்கு, அதாவது ஆங்கிலத்துக்கு December 16th, February 1st, அதாவது ஆங்கிலத்துக்கு February 1ஆம் தேதி வரைக்கும், தமிழுக்கு 48 நாட்கள் முடிய வேண்டும். இந்த சாதனையின் மகிமையை பற்றித்தான் இன்றைய சத்சங்கத்தில் விளக்க இருக்கின்றேன். இந்த உலகம் எப்பவும் இரட்டைகளில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது சிரியா சாதகர்களுக்கு தெரியும். இரட்டை உலகம், இரட்டைகளில் இயங்கும் உலகம் என்று சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். அதனுடைய கருத்து என்னவென்றால், நன்மை தீமை, இரவு பகல், அப்படி எந்த விஷயத்தை நீங்கள் உலகத்தில் எடுத்தீர்கள் என்றாலும் அது இரட்டைப்படத்தான் காணப்படுகின்றது. இன்பம் துன்பம், இந்த இரட்டைப்பட கூடிய விடயங்கள் நடந்தால்தான் இந்த உலகத்தில் மக்களால் அது என்னவென்று உணரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு உங்களுக்கு துன்பம் வந்தால்தான் இன்பம் என்பது என்னவென்று தெரியும். துன்பமே இல்லை, அது இரட்டை இல்லாமல் ஒற்றையாக இன்பமாக இருந்தால் உங்களுக்கு இன்பம் என்பது என்னென்று தெரியாது. ஆகவே உலகியலில் எல்லா விடயங்களும் இரட்டையாகவே நடந்து கொண்டு வருகின்றது, அது இறைவன் நியதி. அப்படி இந்த இரட்டையான விஷயங்கள் நடைபெறுவது வைத்து நாங்கள் சில விடயங்களை இங்கு ஆராய்வோம். அதாவது எங்களுடைய நாட்காட்டியில், அதாவது கலண்டரில், ஆங்கிலேயர்களை பொறுத்தவரையில், ஓ உலகத்தில் பெரும்பான்மை மக்களை பொறுத்தவரையில் சண்டே டு சாட்டர்டே என்று சொல்லுவோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் எங்களுடைய கலண்டர் தொடங்கி சனிக்கிழமையில் முடிகின்றது என்று. ஆனால் வேலை நாள் திங்கட்கிழமை தான் தொடங்குகின்றது. முஸ்லீம் கன்ட்ரிகளில் சனிக்கிழமை தொடங்குகின்றது. ஜூவிஷ் நாட்டில் வேறே ஒரு தினம் துவங்குகின்றது. ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் வேலை தொடங்குவது திங்கட்கிழமை. இருப்பினும் நாட்காட்டியை அவர்கள் சொல்லும்போது ஆங்கிலேயர்களோ யாராவது சண்டே டு சாட்டர்டே என்று தான் சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் சொல்லும்போது சண்டே மண்டே டியூஸ்டே என்று தான் சொல்லுவார்களே தவிர மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே என்று சொல்ல மாட்டார்கள். ஆன்மீக ரீதியில் அதற்குரிய கருத்து என்னவென்றால், சண்டே என்று சொல்வது எங்களுடைய தமிழில் ஞாயிறு, ஞாயிறு என்று சொல்வது சூரியன். அதாவது எங்களுடைய கிழமை நாட்காட்டி சூரியனுடன் தொடங்குகின்றது, வெளிச்சத்துடன். அந்த நாட்காட்டி சனிக்கிழமை முடிவடைகின்றது. சைவ சித்தாந்த குறிப்புகளின்படி சனிக்கிழமையை ஒரு கரி நாள் அல்லது ஒரு நல்ல விடயத்திற்கு பாவிக்கக்கூடிய நாள் என்று வைத்திருக்காது, ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த கோட்பாடுகளின்படி, எமது மரபு கோட்பாட்டின்படி. அதற்குரிய காரணம், ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படும் சூரியனில் தொடங்கி வெளிச்சத்தில், திங்கள் என்று சொல்லப்படும் சந்திரனுக்கு சென்று மற்றைய கோள்களுக்கு சென்று சனிக்கிழமை சனியுடன் முடிகின்றது. அந்த சனியை சனி நீராடு என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மரபில். அதாவது அந்த கிழமை எல்லாவற்றையும் முடித்து, நீ ஒளியுடன் துவங்கின கிழமையை முடித்து அந்த இருளுடன் அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையை குளித்து நீராடி அடுத்த வெளிச்சத்துக்கு தயாராக இரு என்பதுதான் அதன் கருத்து. ஆகவே கிழமையை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஒளிக்கும், சனிக்கிழமை இருளுக்கும் உடையது. அதேபோல் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் பார்ப்பீர்களாக இருந்தால் காலையில் சூரிய உதயம் நடக்கின்றது 6 மணி என்று வைத்துக் கொள்வோம். குறிப்புக்கு நாடுகளுக்கு நாடு வித்தியாசம். மாலையில் சூரியன் அஸ்தமனமாகின்றது 6 மணி என்று வைத்துக் கொள்வோம். காலை 6 மணிக்கு நீங்கள் இருளில் இருந்து, அதாவது இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு சூரியன், ஞாயிறு சூரியன் மூலமாக வருகின்றீர்கள். அந்த நேரத்துக்கு பின்புறமாக 2 மணித்தியாலம் கழித்துத்தான் நாங்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று எங்களுடைய சாதனைகளை கூடுதலாக செய்கின்றோம். அதற்குரிய காரணம் என்னவென்றால், இருட்டில் இருந்து ஒளியை நோக்கி அந்த நேரக்கணக்கு 2 மணித்தியால நேரத்தில் பிரபஞ்ச சக்தி உலகிற்கு வெகு கூடுதலாக வந்து கொண்டிருக்கும் நேரம் என்று சித்தர்கள் எல்லோரும் கணித்திருக்கின்றார்கள். அதேபோல் மாலை 6 மணிக்கு எடுப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய ஒளியிலிருந்து இருட்டுக்கு செல்கின்றோம் இரவு நேரத்திற்கு. அந்த நேரமும் சாதனைக்கு உகந்தது, ஆனால் காலை நேரம் மாதிரி அல்ல. ஆதலால்தான் எங்களுடைய ஆகமங்களில் சைவ சித்தாந்தங்களில் சந்தியாவதனம் என்று ஒரு சொல்லை பாவிப்பார்கள். அந்த சொல்லு கூடுதலாக பிராமணர்களால் செய்யப்படும். வேதாந்தத்தில் காலையும் மாலையும் அந்த சந்தியாவதனம் செய்வார்கள். ஆனால் எங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் காலையும் மாலையும் பிராணயாமம் செய்ய வேண்டும் என்று யோகியார் சுவாமிராம் எங்களுடைய குருமார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பிராணயாம பயிற்சியை மாத்திரம் சாயம் தரம் செய்பவர்கள் அந்த நேரத்தில் செய்வது காலை பிரம்ம முகூர்த்தம் மாறி மாலையிலும் அந்த 6 மணிக்கு முதலோ பின்னோ அந்த நேர இடைவெளிக்கில் செய்வது நல்ல ஒரு நேரம். ஆனால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை முழுமையாக உங்களுடைய 30 நிமிட பயிற்சியை அந்த 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் செய்ய வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு தத்துவமும் இருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். அதாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் 3 குணங்களுடன் இயங்குகின்றோம். அந்த 3 குணங்களும் யாவன? சாத்விக குணம், ரஜோ குணம், தமோ குணம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரும்போது 6 மணி போல் உங்களுடைய உடலில் பாயும் குணம் சாத்விக குணமாக இருக்கும். அதனால் தான் காலையில் படிப்பிற்கு சிறந்த நேரம், பயிற்சிக்கு சிறந்த நேரம் என்று சித்தர்களும் சைவ சித்தாந்தமும் வகுத்திருக்கின்றது. கிரியா யோகத்தில் பாபாஜியும் அதை உகந்த நேரமாக கொடுத்திருக்கின்றார். மதிய நேரத்தில் எங்களுடைய குணங்கள் முழுக்க ரஜோ குணமாக இருக்கும். அதாவது ஓடி ஆடி எல்லா வேலைகளையும் மல்டிபிள் டாஸ்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல பல வேலைகளை நாங்கள் செய்து உற்சாகமாக திரிவோம். ஆனால் மாலை 6 மணி வந்தவுடன் தமோ குணம் தொடங்கிவிடும். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு சிற்றின்பங்கள் எல்லாம் கிளர்ந்து தொடங்கும். உடம்பில் ஒரு சோம்பல் பட்டுவிடும். அது நாங்கள் வேலை செய்து காலையில் வேலை செய்து களைப்பாக இருக்கலாம், அல்லது நாள் முழுக்க ஓடிய களைப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் உடலில் தமோ குணம் தொடங்கிவிடும். அடுத்த நாள் காலையில் எழும்பும் போது சாத்விக குணத்துடன் எழும்புவீர்கள். அப்போ எவ்வளவு அற்புதமான விஷயம் எங்களுடைய உலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உலகில் நடைபெறும் இந்த விஷயங்களை எங்களுடைய ஆன்மீகத்துக்கு என்ன மாதிரி நாங்கள் பாவிக்க வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நாளில் நடைபெறும் இரவு ஒளி இருட்டு ஒளி என்ற கன்செப்டை வைத்து பேசி கொண்டிருக்கின்றேன். இதேபோல் ஒரு கிழமையில் நடக்கும் இருட்டு ஒளியை பற்றி சொல்லிவிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒளியென்றும் சனிக்கிழமை இருளென்றும். அதனால்தான் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சனிக்கிழமைகளில் ஒரு நல்ல விடயங்களையும் எங்களுடைய மரபில் இருப்பவர்கள் கூடுதலாக செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு மந்தமான நேரம், மிகவும் மந்தமான நேரம் அந்த வீக்கில், அந்த கிழமையில். ஏனென்றால் சூரிய பிரகாசத்துடன் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை சென்றடையும் போது ஒளி குறைந்து குறைந்து இருட்டுக்குள் போய் முடிகின்றது. இதை நாங்கள் மாதம் ஒரு முறை மாதத்தில் மாத்திரம் நாங்கள் அனுபவித்து வருகின்றோம், விளங்கி வருகின்றோம். ஆனால் ஒருவரும் ஒவ்வொரு நாளிலும் எங்களுடைய பயிற்சியில் இருப்பவர்களுக்கு தெரியுமே தவிர உலகியல் மக்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் எது ஒளி எது இருட்டு அந்த பிராய்ச்சி பிரா அந்த அந்த விஷயம் எப்படியான முக்கியமான விடயம் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது தெரியாது. கிழமைகளில் அறவே தெரியாது உலகியலில் இருப்பவர்களுக்கு. மாதத்தில் எல்லோருக்கும் ஓரளவு தெரியும். ஏனென்றால் மாதம் என்ன மாதிரி கணக்கிடப்படுகின்றதென்றால் அமாவாசை பௌர்ணமியை வைத்து கணக்கிடப்படுகின்றது. அதாவது ஒரு பௌர்ணமி வந்தால் அது வெளிச்சத்துக்குரிய நாள். அந்த பௌர்ணமி முடிந்தவுடன் சந்திரன் தேய்ந்து போய் 14 நாட்களுக்கு அமாவாசையை அடைகின்றது. அந்த அமாவாசையிலிருந்து திரும்ப ஒளியை நோக்கி மெதுவாக போய் பௌர்ணமியில் முழு ஒளியாக மாறுகின்றது. ஆகவே நீங்கள் மாத கணக்கின்படி பார்த்தால் கூட எங்களுடைய மரபில் நாட்காட்டியில் உலகத்திற்கே பொதுவானது இருளும் ஒளியும் செயல்படுகின்றது. ஆகவேதான் கிரியா பாபாஜி குறிப்பு கொடுத்திருக்கின்றார் எங்களுடைய தெய்வீக குரல் புத்தகத்தில். நீங்கள் உங்களுடைய சாதனையை உங்களுடைய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் செய்யும் போது உங்களுக்கு அதீத சக்தி இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல் சைவ சித்தாந்தத்திலும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அது அந்த 2 நிலைகளுக்கு மாறும் ஒரு விடயம். பௌர்ணமி அன்று நீங்கள் அந்த முழு வெளிச்சத்திலிருந்து அடுத்த நாள் இருட்டுக்குள் போகின்றீர்கள். அமாவாசை அன்று முழு இருட்டிலிருந்து அடுத்த நாள் மெதுவாக வெளிச்சத்துக்குள் வருகின்றீர்கள். ஆகவே இந்த 2 தினங்களிலும் உங்களுடைய சாதனையை செய்வது அது உங்களுக்கு மிகவும் நல்ல நாள் என்று யோகத்தில் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கிரகணங்களில் செய்யும் பயிற்சிகளும் தியானங்கள் மிகவும் முக்கியமானது என்றும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்போ மாதத்தில் கூட ஒளியும் இருளுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசங்களை பார்த்து விட்டோம். நாளுக்கு பார்த்தோம், வாரத்துக்கு பார்த்தோம், இப்போது மாதத்திற்கும் பார்த்து விட்டோம். இனி வருடத்துக்கு வருவோம். இந்த வருடத்துக்கு நீங்கள் வரும்போது ஒவ்வொரு வருடத்திலும் முதல் 6 மாதங்கள் மற்ற 6 மாதங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் 6 மாதங்களையும் நாங்கள் உத்தராயணம் என்று சொல்லுவோம். அடுத்த 6 மாதங்களையும் தச்சையாயனம் என்று சொல்லுவோம். இந்த உத்தராயணத்துக்கும் தச்சையாயனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், உத்தராயணம் என்பது தமிழுக்கு தை முதலாம் தேதி எங்களுடைய தைப்பொங்கலுடன் தொடங்கி ஆனி மாத முடிவில் முடிகின்றது. தமிழ் கலண்டருக்கு, மறந்து விடாதீர்கள், ஆங்கில கலண்டர் அல்ல, தமிழ் கலண்டருக்கு ஜனவரி 16ஆம் தேதி 15ஆம் தேதியோ 16ஆம் தேதி தொடங்கி 6 மாதங்களுக்கு உத்தராயணம். தச்சையாயனம் ஆடி மாதம் தொடங்கி ஆடி தமிழ் 1ஆம் தேதி தொடங்கி மார்கழி மாதம் வரையும் செல்கின்றது. இதில் ஒரு விடயம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், ஆடி மாதத்தில் எங்களுடைய மரபில் திருமணங்கள் வைக்க மாட்டார்கள். அதை நாங்கள் சாத்திரியார் சொல்லிவிட்டார், அந்த திருமணங்கள் வைக்கக்கூடாது என்று கேள்விப்பட்டிருந்த எங்களுக்கு, கிரியா சாதகர்களுக்கு, இன்று உங்களுக்கு கிடைக்கும் விளக்கம் என்னவென்றால், அதில் அந்த ஆடி மாதத்தில் தான் உங்களுடைய வெளிச்சமாக தொடங்கிய தை 1லிருந்து ஆனி 30 வரைக்கும் தொடங்கிய உத்தராயணம் முடிந்து தச்சையாயனம் துவங்குகின்றது. அதாவது வெளிச்சம் முடிஞ்சு ஒளி முடிந்து இரு தொடங்கும் காலம். ஆகவே தான் அந்த முதல் மாதத்தை என்னவோ தெரியாது, எங்களுடைய மரபு முறைப்படி ஒரு திருமணமும் செய்ய மாட்டார்கள். ஆடி மாதத்தில் திருமணம் இல்லை. அப்போது அந்த கன்செப்ட் வந்தது கூட, அந்த தத்துவம் வந்தது கூட இந்த ஒளி இருட்டு என்ற தத்துவத்திலிருந்து. இனி இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், எப்போவும் நாங்கள் மார்கழி மாதத்தில் பார்ப்பீர்களாக இருந்தால், மார்கழி தமிழ் தேதிக்கு பிறந்து விட்டதென்றால் 16ஆம் தேதி டிசம்பர் இங்கிலீஷுக்கு, எல்லா விதமான ஆன்மீக பல முக்கியமான நிகழ்வுகள் அந்த மாதத்தில் நடைபெறும். அந்த நிகழ்வுகளில் முந்தி நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது பார்த்திருப்போம், கோயில்களில் பல விதமான பூசைகள் அந்த மாதத்தில் நடைபெறும். அது திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவை என்பது முக்கியமானது. சிதம்பரம் மையம், எங்களுடைய உலகத்தின் மையம் சிதம்பர நடராஜர் கோயிலில் சிதம்பர உற்சவங்கள் முழுக்க அந்த மார்கழி மாதத்தில் நடைபெறுகின்றது. அதைவிட சொர்க்க வாசல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், விஷ்ணு வழிபாடு, அதுவும் அந்த மாதத்தில் தான் நடைபெறுகின்றது. அப்படி பல விதமான விஷயங்கள் அந்த நாட்களில் நடைபெறுகின்றன. ஆதலால் தானோ எனது அறிவு கட்டியபடியில் யோகியார் இந்த மண்டல சாதனை கிரியா சாதகர்களுக்கு அதே மாதத்தில் தொடக்கி வைத்தார். அதாவது மார்கழி தமிழுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 48 நாட்கள் மண்டல சாதனை. உதை நாங்கள் இப்போது ஒளி இருள் என்ற தத்துவத்திற்குள் கொண்டு வருவோமாக இருந்தால், நாங்கள் ஒளியில் தொடங்குகின்றோம். ஜனவரி 1ஆம் தேதி இருட்டு ஒளி முடிவடைகின்றது. ஆனி 30ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி நாங்கள் இருட்டுக்குள் போகின்றோம். அப்போது அந்த கணக்கின்படி மார்கழி மாதம் நடுவில் மார்கழி 30 தமிழுக்கு எங்களுடைய இருட்டு முடிகின்றது. இருட்டு முடியலை, இருட்டு முடிவை நோக்கி செல்கின்றது. அதன் பிறகு ஜனவரி 1ஆம் தேதி தான் வெளிச்சத்திற்கு வருகின்றது. ஆகவே அந்த கடைசி மாதத்தை இந்த ஆன்மீகத்துக்காக பாவிக்கின்றார்கள். என்னவென்றால், தங்களுடைய இருள் காலத்தை முடிந்து வெளிச்சத்துக்கு வரும்போது ஆன்மீக நிலையிலேயே எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த காலம், அந்த பூஜைகள் எல்லாம் முடியும் போது ஜனவரி 1ஐ அவர் ஒளியினூடாக தங்களுடைய வாழ்க்கையை அந்த வருடத்தில் தொடங்குகின்றார்கள். ஆகவே இந்த நேரக்கணக்கு மாறும், இருளிலிருந்து ஒளிக்கு மாறும் காலமும் ஒளியிலிருந்து இருட்டுக்கு மாறும் காலமும் எங்களுடைய சாதனைகளுக்கு உகந்தது. ஒரு நாள் 24 மணித்தியாலத்தில் நாங்கள் 2 மணித்தியாலத்தை அந்த ஒளியிலிருந்து இருட்டுக்கு வருவதற்கும் இருட்டிலிருந்து ஒளிக்கு போவதற்கும் சாதனைக்காக எடுப்பது போல, ஒரு வருடத்தில் அந்த 2 மாதங்களும் முக்கியமான மாதங்களாக கருதப்படுகின்றது. அதாவது ஒளி இருக்கும் காலத்தில் 1 மாதமும் இருட்டு இருக்கும் காலத்தில் இன்னொரு மாதமும் அது மிகுந்த முக்கியமான காலங்களாக கருதப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இந்த கிரியா மண்டல சாதனையை ஏன் இந்த நாட்களில் செய்கின்றோம் என்பதற்கு இதைவிட சான்றுகள் உங்களுக்கு ஒன்றும் தேவையே இல்லை. இது சைவ சித்தாந்தத்திலும் இருக்கலாம், எங்களுடைய மரபுகளிலும் இருக்கலாம், கிரியா யோகத்திலும் இருக்கலாம். இந்த நாட்கள் மிகவும் ஆன்மீக நாட்களாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இனி நாங்கள் தொடக்கத்திற்கு செல்வோமாக இருந்தால், இந்த 48 நாட்கள் மண்டல சாதனை, மண்டலம் என்று சொல்வது 48 நாட்கள். இந்த மண்டல சாதனையை எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு வகுத்து தந்தது. உங்களுக்கு 1 வருடம் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியாதவர்கள், இந்த 48 நாட்களாவது மனத்திடத்துடன் நான் இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் செய்வேன் என்று அந்த குறுகிய காலத்திற்கு செய்து முடித்தால் அதில் கிடைக்கும் இன்பம் பேரின்பமாக மாறும். அதில் கிடைக்கும் நிகழ்வுகள், சித்திகள், உங்களுடைய உடலில் ஏற்படும் மாறுதல்கள் பல வகையாக அமைந்திருக்கும் சாதனைக்கேற்றவாறு. ஆகவே குறைந்தது 30 நிமிடங்கள் நீங்கள் அந்த பயிற்சியை இந்த வார புதன்கிழமை டிசம்பர் 16 தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் அந்த 30 நிமிட யோகா சாதனையை தீட்சை பெற்றவர்களும், தீட்சை பெறாதவர்கள் அதே சாதனையை உங்களுடைய சாதாரண பயிற்சிகள் மூலமும் முடிந்தவர்கள் 2 மணி நேரம் செய்யலாம். குறைந்தது 30 நிமிடங்கள் செய்யுங்கள், செய்து பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன என்னவெல்லாம் கிடைக்கின்றது என்று, அது முக்கியமான கிரியா சாதகர்களின் பயிற்சிகளில் ஒன்று, உங்களுடைய கிரியா சாதனையில் என்று யோகியார் வகுத்திருக்கின்றார். அப்போது நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்யும் போது அந்த நாட்கள் 48 நாட்களும் இந்த பயிற்சியை நீங்கள் கட்டாயமாக செய்யுங்கள். இந்த வருடம் பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள், கடந்த 2 வருடங்களாக அனுபவப்பட்டிருக்கின்றார்கள், தங்களுடைய அனுபவங்களை வந்து சத்சங்களில் தெரிவித்திருக்கின்றார்கள். தங்களுடைய நாடுகளில் நடந்த சத்சங்களில் நான் போய் நின்ற நேரம், இங்கு இப்போது எல்லோரும் ஜூம் கிளாஸில் இருப்பதால் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எல்லாருடனும் எங்களுடனும் பகிர்ந்து கொள்ளலாம் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு. அதே நேரம் நீங்கள் இந்த பயிற்சியை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது அனுபவங்களை பற்றி என்னுடன், உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி என்னுடன் பேச வேண்டுமென்றால் நான் 24 மணித்தியாலமும் உங்களுக்காக காத்திருக்கின்றேன், பேசலாம். ஆகவே இந்த பயிற்சியை நீங்கள் செய்யுங்கள். அதற்கு மேலே முடியுமானவர்கள் இந்த 48 நாட்களிலும் இந்த பயிற்சியை ஒரே நேரத்தில் செய்ய பாருங்கள் முடியுமென்றால். அதற்கு மேலே முடியுமென்று யார் நினைப்பீர்களாக இருந்தால் அதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய பாருங்கள் அந்த 30 நிமிடத்தை. ஆகவே உங்களுக்கு 3 நிலைகளை தருகின்றேன். 1, எப்படியாவது அந்த நாளில் 30 நிமிடத்தை பயிற்சி செய்யுங்கள். அதை விட கூடுதலாக சித்தி இருக்கலாம் என்று தெரிந்தால் ஒரே நேரத்தில் அந்த 48 நாட்களும் அந்த பயிற்சியை செய்யுங்கள். அதை விடவும் அடுத்த நிலைக்கு செல்ல போகின்றீர்கள் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4 இலிருந்து 6 மணிக்கு உள் அந்த 30 நிமிட பயிற்சியை செய்யுங்கள் என்று அந்த பயிற்சியை பற்றிய விவரங்களை இன்று தந்திருக்கின்றேன். நாளையும் இதை தொடர்ந்து வேறு சில விடயங்களை ஆன்மீக முறையில் உங்களுக்கு தருகின்றேன். என்றபடியால் இந்த பயிற்சியை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், நான் உங்களுக்கு அகஸ்தியர் ஞானம் என்று சொல்லி 13 பாடல்கள் வாட்ஸ்அப் மூலம் நேற்றிரவு அனுப்பியிருக்கின்றேன். எல்லாருடைய வாட்ஸ்அப்பிலும் இருக்கின்றது, அல்லது எங்களுடைய சங்க வாட்ஸ்அப்புகளில் போடப்பட்டிருக்கின்றது. இந்த 16 பாடல்களையும் மனதினால் நீங்கள் சொல்லுவதற்கு ராகத்துடன் பாட வேண்டும் என்று இல்லை, அந்த மனதினால் அந்த பாடல்களை உங்களுக்கு சொல்வதற்கு ஆக 6 நிமிடங்கள் தான் எடுக்கும். ஒவ்வொரு நாள் பயிற்சியின் இறுதியிலும் யோகியார் சொன்ன தரவின்படி இந்த அகஸ்தியர் ஞானத்தை நீங்கள் ஒரு தேவாரம் மாறி மனதினால் அதை படியுங்கள். உங்களுடைய தொலைபேசியில் இருந்து அல்லது அந்த தொலைபேசியில் வந்த ஃபைலை நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதிலிருந்து படியுங்கள். அது மிகவும் முக்கியமானது. இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் அதை பக்திக்காக படிப்பது. அந்த பாடல்களை எப்படி யோகியார் படித்தார் என்பதை நான் 2 வருடங்களுக்கு முதல் அதை ஒளிப்பதவி செய்து ஒளி நாடா மூலம் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாடலை நாங்கள் இப்போது இந்த சத்சங்கத்தில் போட்டு 6 நிமிடங்கள் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு அந்த பாட்டை உள்வாங்குங்கள்.
சத்தமே வேற ஒன்று இல்லையா? ஒரே டைம் ஃபோன் இருக்கா? அடிப்பீங்களா? குயிக்கா? சவுண்டே இல்லையே.
ஓகே, நாங்கள் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து இந்த பாடல்களை இந்த சத்சங்கத்திற்கு பின் கொண்டு வருகின்றேன். ஒளிப்பதிவு தாமதம் ஏற்படுகின்றது இங்கே. நன்றி. நாங்கள் பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கப் போகின்றேன்.
எனக்கு நீங்கள் எடுக்கோம் பாட்டு, சித்தட்ட பாட்டு எடுப்பினை நினைத்து ப்ளே பண்ணுங்க.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓகே, இப்போது நாங்கள் எங்களுடைய வினா உடைகளுக்கு வருவோம். நாளை இந்த பாட்டை நான் உங்களுக்கு முறையான முறையில் கொண்டு வருகின்றேன். தடங்களுக்கு மன்னிக்கவும். ஓகே, இப்போது எங்களுடைய கேள்வி பதில்களை வழமை போல்